الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون
صدق الله العظيم ذلحتي படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்க கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை இந்த உலகத்திலே அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த வஸ்துவின் பக்கமும் அந்த ரப்பு தேவையற்றவன் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் சலாத்தும் சலாமும் ஹஜரத் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை வழிமுறையை தன்னுடைய வாழ்க்கையிலே அணுகும் பிசகாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபுஉத் தாபிஈங்கள் மற்றும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைத்து அடியார்கள் மீதும் உண்டாவதாம் புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹின் இல்லமா மஸ்ஜிதிலே ஆரம்ப வேளையிலே ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றான் அவற்றை நம்மால் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எவற்றை விட்டும் விலகி தவிர்ந்து நடக்குமாறு அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அவற்றை விட்டும் முற்றும் முழுதுமாக விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை நசீஹத்தாக செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அந்த எல்லா படைப்புகளிலும் சிரேஷ்டமான ஒரு கண்ணியமான படைப்பாக மனிதனை படைத்திருக்கின்றான் இப்படி படைக்கப்பட்ட மனிதனிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இயற்கையான இரண்டு குறைபாடுகளை ஏற்படுத்தி இருக்கின்றான் முதலாவது மனிதன் மறதியாளன் இரண்டாவது மனிதன் தவறு செய்யக்கூடியவன் எனவே இந்த உலகத்தில் எங்களால் நடக்கக்கூடிய தப்புகள் தவறுகள் குற்றங்கள் மாற்றங்கள் பிழைகள் என்று சொல்றது இது நாம மாத்திரம் செஞ்சு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த காலத்துல வாழக்கூடிய இந்த மக்கள் தான் இந்த விஷயங்களை புதிதாக உருவாக்கி செஞ்சு வாராங்கன்னு இல்லை இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த உலகத்துல மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் இருந்து மனிதன் சொன்னா தப்பு செய்யக்கூடியவன் தான் மனிதன் சொன்னா தவறு செய்யக்கூடியவன் தான் என்ற விஷயம் பேசி முடிஞ்ச ஒரு விஷயம் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கு இந்த உலகத்தில் அவனுடைய பிரதிநிதிகளாக அவனுடைய ஹலீஃபாக்களாக மனிதர்களை படைக்க வேண்டும் என்ற ஒரு யோசனை பிறக்குது அது அல்லாஹ் மலக்கு மாண்டலுக்கு முன்வைக்கின்றான் وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفًا நான் இந்த உலகத்துல என்னுடைய பிரதிநிதிகளாக என்னுடைய ஹலீஃபாக்களாக மனிதர்களை படைக்க போகின்றேன் என்ற அந்த அல்லாஹுடைய யோசனைய அல்லாஹ் மலக்கு மார்களுக்கு முன்வைத்த நேரத்துல அந்த மலக்கு மார்கள் அல்லாஹுவை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அதஜ்அலு ஃபீஹா மன் யுஸ்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு அத்-திமா وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ يَا اللَّهُ நாங்க உன்ன சதாவும் துதித்து கொண்டு உனைய வணங்கி கொண்டிருக்க கூடிய இந்த சந்தர்ப்பத்துல இந்த உலகத்துல இரத்தத்தை ஓட்டி கொலை கொள்ள விபச்சாரம் சொல்லி பிரசாது செய்யக்கூடிய ஒரு உம்மத்தை படைக்க போகின்றாய் அல்லாஹ்விடத்துல மலக்குமார்கள் எப்ப கேள்வி கேட்கிறாங்க, இந்த உலகத்துல மனிதன் என்று சொல்லி ஒரு இனம் படைக்கப்பட்டே இல்லை. அல்லாஹ் அந்த மலக்குமார்களுக்கு பதிலளிக்கிறான், நீங்கள் அறியாத பல விடயங்களை நான் அறிந்த ரப்பாக இருக்கின்றேன். அந்த மலக்குமார்களுக்கு பதில் கூறிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துல முதல் மனிதராக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துட்டு எல்லா மலக்குமார்களையும் பார்த்து சொல்றான், உஸ்ஜுது லி ஆதம், நீ எல்லாரும் ஆதமுக்கு சஜிதா செய். எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்யறாங்க, எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்யறாங்க. ஆனா அந்த மொத்த மலக்குமார்களுக்கும் பாடம் நடத்தி கொண்டிருந்த மா மேதை இபிலீஸ் அவன் மாத்திரம் சஜிதா செய்யறதுக்கு மறுத்துறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், பால ஹுருஜ் மின்ஹா மல்ஊமன் மத்ஹூரா, இந்த வானத்தில இருந்து இழிவடைந்த நிலைமையில என்னுடைய லானத்தை என்னுடைய பதுவாவை சம்பாதிச்ச நிலைமையில நீ இந்த உலகத்துக்கு தூக்கி எறியப்பட்டுட்டாண்டு. அல்லாஹ் இந்த உலகத்துக்கு தூக்கி எறிந்தான், அதனாலதான் நாங்க இன்று வரைக்கும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யாவ்லா எதிர்த்தெறியப்பட்ட ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகின்றோம் இன்று வரைக்கும் ஓதிக்கொண்டு. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, எங்க தப்பு நடக்குது, எங்க தவறு நடக்குது, யாரு தப்பு செய்யறது, அல்லாஹ்வுக்கு முன்னிலையில மலக்குமார்களுடைய சூழல்ல அந்த மொத்த மலக்குமார்களுக்கும் பாடம் நடத்தி கொண்டிருந்த மாமேதை இபிலீஸ் தவறு. அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்புல இருந்து ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துட்டு ரெண்டு பேத்தையும் பார்த்து சொல்றான், யா ஆதமு ஸ்குன் அன்த வஸவ்ஜுகல் ஜன்னம் ஃபகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஃதுமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவி ஹவ்வாவும் இந்த சுவர்க்கத்துல தாராளமாக வசி கேளும், முழு சுவர்க்கத்தையும் உங்களுக்காக வேண்டி நாங்க ஆக்கி தந்திருக்கின்றோம், இந்த சுவர்க்கத்துல இருக்கக்கூடிய எல்லா சாப்பாடுகளையும் உங்களுக்கு சாப்பிட முடியும், எல்லா பானங்களையும் உங்களுக்கு அருந்த முடியும், இந்த முழு சுவர்க்கத்தையும் உங்களுக்கு என்றே நாம் ஆக்கி தந்திருக்கின்றோம். இருந்தாலும் அல்லாஹுடைய லேசான ஒரு கதை, சின்ன ஒரு கதை, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இப்படி ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்து கிட்ட கூட நீங்க பேசிடக் கூடாது. அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இந்த சம்பவத்தை சொல்லி எங்களுக்கு விளங்கப்படுத்த விஷயம் என்ன தெரியுமா, மனிதன் இருக்கின்றானே, மனிதன் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இச்சைகளோட அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசைகளோட இந்த உலகத்தில் இல்ல, மனிதனை சுவனத்துல பொறுப்பேற்று வைத்தாலும் தவறு செய்யக்கூடியவன் தான் என்ற விஷயத்தை ரப்ப எங்களுக்கு உணர்த்துவார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, அதற்கு பின்னால இந்த உலகத்துல ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சில சந்ததிகள் உருவாகிறாங்க, சில பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இந்த மொத்த உலகத்திலையும் மனிதர்கள் மனிதன் என்ற பெயர்ல ஆறு அல்லது ஏழு பேர் தான் இருக்கிறாங்க. ரெண்டு சகோதரர்களுக்கு மத்தியில திருமண விடயத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை குத்தி கொலை செஞ்சிடலாம். இஸ்லாத்துல பெரும் பாவங்கள் என்று வர்ணித்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பாவம் கொலை. அந்த கொலை இந்த உலகத்துல மனிதர்களால் எப்ப நடக்குது, இந்த முழு உலகத்திலையும் மனிதன் என்ற பெயர் ஆறு அல்லது ஏழு பேர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களாகி எங்களை அப்படியாப்பட்ட ஒரு சுபாவத்தோடு தான் படைத்திருக்கின்றான். மனிதன் சொன்னா அவர்களால தவறுகள் நடக்கத்தான் செய்யும், அவர்களால தப்புகள் நடக்கத்தான் செய்யும். அப்படியாப்பட்ட ஒரு இயல்போடுதான் அல்லாஹ் மனிதனை இந்த உலகத்துல படைத்திருக்கின்றான். இந்த உலகத்துல தப்பே செய்யல, தவறே செய்யல, அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல வேற பேர் சொல்றான், لا يعصون الله ما امرهم ويفعلون ما يؤمرون. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அப்படியே நூற்றுக்கு நூறு எடுத்து நடப்பாங்க, அல்லாஹ்வுக்கு ஒரு நொடி பொழுதும் மாற்றம் செய்ய மாட்டான். இவங்க யாரு, இவங்க மலக்குமார்கள், மலக்குமார்களுக்கு தான் தப்பே நடக்காது, மலக்குமார்களுக்கு தான் தவறே நடக்காது. மனிதன் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தப்புகள் தவறுகள் குற்றங்கள் மாற்றங்கள் இந்த உலகத்துல நடக்கிறது, அது ஒரு சர்வசாதாரணமான விஷயம். அது அல்லாஹ் அப்படியாப்பட்ட ஒரு இயல்போடு தான், அப்படியாப்பட்ட ஒரு சுபாவத்தோடு தான் அல்லாஹ் மனிதனை படைத்து. ஏன் அந்த மலக்குமார்கள் ஆசைப்பட்டாங்க, யாருல்லா நாம் இந்த உலகத்துக்கு போகணும், அஹாருத் மாருத் என்று சொல்லக்கூடிய ரெண்டு மலக்குமார்கள் யாருல்லா இந்த உலகத்துக்கு போகணும் ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னாங்க அவங்களை சும்மா உலகத்துக்கு அனுப்பலாம், அந்த மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இச்சைகளை ஆசைகளை உங்களுக்கு தந்துதான் இந்த உலகத்துக்கு அனுப்புவோம், அப்படி ரெடி என்று சொன்னா அவங்களை அனுப்புறதுக்கு ரெடி தான். அந்த ரெண்டு மலக்குமார்களும் தயாரானாங்க, மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இச்சைகள் ஆசைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்துக்கு அந்த ரெண்டு மலக்குமார்கள் வந்தாங்க, வந்த ரெண்டு மலக்குமார்களும் இந்த உலகத்துல தவறு செஞ்சாங்க. அவர்கள் செஞ்ச தவறுகளுக்காக வேண்டி இந்த உலகத்துல கியாமத்து நாள் வரைக்கும் தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படியாப்பட்ட ஒரு சுபாவத்தோடு தான் மனிதன் படைத்திருக்கிறார். ஏன் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னாங்க, என்னது, குல்லு பனி ஆதம் ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஇன அத்தவாபூன். ஆதருடைய மக்கள் அது யாராக இருக்கேனும், ஆண்களாக இருக்கேனும், பெண்களாக இருக்கேனும், சிறுவர்களாக இருக்கேனும், வயோதிபர்களாக இருக்கேனும், வாலிபர்களாக இருக்கேனும், பெரிய படித்த மக்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கேனும், உளவாக்களாக இருக்கேனும், யாராலையும் தப்புகள் தவறு கலந்து நடக்கிறது, அது ஒரு சகஜமான விஷயம். அல்லாஹ் மனிதன் அந்த சுபாவத்தோடு தான் படைத்திருக்கின்றான். மனிதன் படைக்கப்பட்டிருப்பதே மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில தான். அதனால எங்களால நடக்கக்கூடிய தப்புகள் தவறுகளை நாம பெருசா போட்டு அலட்டிக்கிட்டு பல வருட கணக்கில் பேசுறது இல்ல, அப்படியாப்பட்ட நிலைமைகளை எங்களுக்கு உருவாக்க எங்களுக்குள்ளால உருவாக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இப்படி மனிதர்களால நடக்கக்கூடிய தப்புகளை தவறுகளை உலமாக்கள் மூன்று வகைகளாக வகைப்படுத்தியிருக்கிறார். முதலாவது சில வகையான தவறுகள் இருக்கின்றது, அதை இந்த உலகத்துல ஒரு மனிதன் செஞ்சிருவான்னு சொன்னா அவனுக்கு இஸ்லாத்துல ஹத்து நிறைவேற்றப்படுவேன். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் வினா செஞ்சிட்டான், அப்படி இல்லைன்னு சொன்னா மதுபானம் குடிச்சிட்டான், மதம் மாறிட்டான், இன்னொரு மனிதன்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை இட்டு கட்டிட்டான், இப்படியாப்பட்ட இன்னொரு என்ன குற்றங்கள் இருக்கின்றது. இப்படியாப்பட்ட ஒரு தவற ஒரு மனிதன் செஞ்சிருவான்னு சொன்னா அவனுக்கு இஸ்லாத்துல ஹத்து நிறைவேற்றப்பட வேண்டும். எந்த பாவத்துக்கு எவ்வளவு ஹத்துகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் சரியா தெளிவாக பேசியிருக்கின்றது. அந்த பாவத்துக்குரிய அந்த ஹத்து நிறைவேற்றப்பட்டு விட்டால் அந்த மனிதன் அந்த பாவத்திலிருந்து தூய்மையானவனாக, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக, அல்லாஹ்விடத்துல தௌபா நசீபான ஒரு அடியானாக மாறிவிடும். இது முதலாவது வகையான சில தவறு. இரண்டாவது வகையான சில தவறுகள் இருக்கின்றது, அதை இஸ்லாம் ஷரியத் கிசாஸ் சொல்லி பெரிய ஒரு பாடமாக பேசியிருக்கின்றது. பழிக்கு பழிவாங்கிறது, ஒரு மனிதனுக்கு பழிக்கு பழிவாங்கிறதுக்கு இஷ்டம் இல்ல, அவரு மன்னிச்சு விட்டுடுவார்னு சொன்னா அந்த நாடு, அந்த ஊர் இஸ்லாமிய கிலாபத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய, அல்லது இஸ்லாமிய ஒரு காவிக்கு, காவியுடைய பொறுப்புக்கு கீழாக இருக்கக்கூடிய ஊராக, நாடாக இருக்கும் சொன்னா, யாரு அநியாயம் செய்தாரோ அந்த மனிதரிடத்திலிருந்து வியத் என்று சொல்லக்கூடிய தெண்டப்பணம் அளவிடப்படணும், யாரிடத்திலிருந்து எவ்வளவு தெண்டப்பணம் அளவிடப்படணும் என்பதை பத்தியும் சரியாக தெளிவாக பேசியிருக்கின்றது. இது இரண்டாவது வகையான சில குற்றங்கள், பிசாஸ் பழிக்கு பழிவாங்கிறது. இந்த இரண்டு வகையும் இல்லாத ஏனைய எல்லா குற்றங்களையும், ஏனைய எல்லா தவறுகளையும் உலமாக்கள் மூன்றாவது வகையில் வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அங்க ஹத்தும் இல்ல, பிசாசும் இல்ல, வெறுமனே எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய குற்றம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இமாமால, அல்லது ஊருடைய தலைவரால, அல்லது காவியால வெறுமனே எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய குற்றம். இப்படி குற்றங்கள் மூன்று வகையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, அநியாயம் செய்யப்பட்ட ஒரு மனிதர், தனக்கு அநியாயம் செய்த அந்த மனிதரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பத்தியும் இஸ்லாம் தெளிவாக பேசியிருக்கின்றது. அவருக்கு மூன்று விருப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு மனிதர் அநியாயம் செஞ்சிட்டாரு, அவரோட நான் என்ன முறையில நடந்து கொள்ளணும், அதை பத்தியும் இஸ்லாம் தெளிவாக பேசியிருக்கின்றது. அவருக்கு மூன்று விருப்பங்கள், மூன்று ஒப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது, நான் ஆரம்பத்துல சொன்னதை போல பழிக்கு பழி வாங்குறது பிசாசுக்கு முழு அனுமதி இஸ்லாம் கொடுத்திருக்கின்றது. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு மனிதர் மூன்று வார்த்தைகளால் ஏசிட்டாரு, அதே மூன்று வார்த்தைகளால திருப்பி அவரை எனக்கு ஏச முடியும். ஒரு மனிதர் எனக்கு ஐந்து வார்த்தைகளால் ஏசிட்டாரு, அதே ஐந்து வார்த்தைகளால திருப்பி அவரை எனக்கு ஏச முடியும். என்னுடைய முன் பல் ஒரு மனிதர் உடைச்சிட்டாரு, அவருடைய முன் பல் எனக்கு உடைக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதியை தந்திருக்கின்றது. என்னுடைய ஒரு கையை ஒருத்தர் வெட்டி எடுத்துட்டாரு, அவருடைய கையை அதே இடத்தால வெட்டி எடுக்கிறதுக்கு இஸ்லாம் எனக்கு அனுமதியை தந்திருக்கின்றது. இதுதான் பழிக்கு பழி, பிசாஸ். இது முதலாவது விருப்பம். இரண்டாவது இவருக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு தைரியமும் இல்ல, பிசாஸ் பழிக்கு பழி எடுக்கிறதுக்கு தைரியமும் இல்ல, மன்னித்து விடக்கூடிய அந்த மனப்பான்மையும் இல்லைன்னு சொன்னா, நான் ஆரம்பத்துல சொன்னது போல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர் இடத்துல அல்லது ஊருடைய இமாம் இடத்துல அல்லது காவி இடத்துல சென்று இவர் முறைப்பாடு செய்வாரு. அந்த ஊருடைய இமாம் அல்லது ஊருடைய தலைவர் அல்லது காவி யாரு அநியாயம் செய்யப்பட்டாரோ அவருடைய இடத்திலிருந்து அநியாயம் செய்த மனிதருடைய அந்த பிசாஸ் பழிக்கு பழியை நிறைவேற்றுவாரு. இது இரண்டாவது வகையான ஒரு விருப்பம். மூன்றாவது வகையான ஒரு விருப்பம் இருக்கின்றது, அதுதான் இன்றைக்கு ஜும்மாவுடைய தலையங்கமும் கூட. இஸ்லாம் பிசாஸ் என்று எங்களுக்கு பழிக்கு பழி அனுமதியை தந்திருந்தாலும் இஸ்லாம் எங்களிடத்தில் அந்த எதிர்பார்க்கிறதுக்கும் இதே விஷயம். மூணாவது ஆப்ஷன் என்னன்னா மன்னித்து விட்டு விட்டுறது, நடக்கக்கூடிய தவறுகளை மறந்து மன்னித்து விட்டு விட்டுறது. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, பிசா பழிக்கு பழி வாங்குற என்ற விஷயத்துல நாம் முதலாவது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். பழிக்கு பழி வாங்குற என்ற நேரத்துல யாரும் யாரையும் எல்லை மீறி பழிக்கு பழி வாங்க, அது யாராக இருக்கேனும் யாருக்காக இருக்கேனும், நான் இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனே, நான் இந்த ஊருடைய தலைவர், நான் இந்த ஊர்ல எவ்வளவு வசதி படைத்திருக்கக்கூடிய மனிதன், நான் இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய பட்டம் படிப்பதை படைத்திருக்கக்கூடிய மனிதன், எனக்கு அநியாயம் செய்தவர் சாதாரண ரோட்ல போற ஒரு மனிதர் தானே என்று சொல்லி பழிக்கு பழி வாங்குற என்ற விஷயத்துல யாரும் யாருக்கும் எல்லை மீறி பழிக்கு பழி வாங்கலாம், அதற்கு இஸ்லாம் அனுமதியை தரவே இல்லை. அது யாருக்காக இருக்கேனும் யாராக இருக்கேன். எங்களுக்கு தெரியும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போருக்கு போன நேரத்துல கொலை செய்யப்பட்டு ஹிஜாஸுடைய மாநிலத்துல போடப்பட்டிருக்கிறார். ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாதாவை கண்ணால பார்க்கலா, அந்த அளவுக்கு உடம்பு சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாதாவை பார்த்த ஆண்கள் எல்லாம் ஆவேசத்தோட அந்த காபிர்கள் எப்படியாவது வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துல போருக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அவர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாதாவை பார்த்த பெண்கள் எல்லாம் அல்லாஹ் யோசையோட வீட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விஷயம் கேள்விப்படுது, வந்து பார்க்கிறாங்க, கண்ணால அந்த ஜனாதாவை பார்க்கலாம், உடம்பு சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்கின்றது, உடம்புல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாம் வேறாக வெட்டி எடுக்கப்பட்டிருக்கின்றது, நெஞ்சு இரண்டாக பிளக்கப்பட்டு உள்ளால் இருக்கக்கூடிய ஈரல் வெளியில் எடுத்து சப்பி துப்பப்பட்டிருக்கு. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஜனாதாவை பார்த்துட்டு வாயிலிருந்து பார்க்க வரல, மாலை மாலையாக கண்ணீர் வடிது. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு ஜனாதாவை பார்த்து ஒரு பை சொல்லி படிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபைன்னக குன்தமா அலமு ஃபஊலன் லில் கைராத் வஸூலன் லில் ரஹீம். ஹம்சாவே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு உண்டாகட்டும். இந்த உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல நீங்க ஒரு நல்ல மனிதராக எல்லா குடல்வாய் ஜனங்களோடையும் சேர்ந்து நடந்து இந்த ஹிஜாஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஹிஜாஸ் வாசிகள் மட்டும் உங்களுடைய ஜனாதாவை பார்த்து கொண்டு பொறுமையாக இருப்பாங்கன்னு சொன்னா, இதே இடத்துல உங்களுடைய ஜனாதாவை இப்படியே வச்சுட்டு போயிட்டு அந்த காபிர்கள் இருந்து 70 பேர்த்த கொலை செஞ்சுட்டு வந்துதான் உங்களுடைய ஜனாதாவை அடக்கம் செய்வேன் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோவத்துல சத்தியம் செய்யறாங்க. வல்லாஹி வல்லாஹி லஉமத்திலன் ப70 மின்ஹும் மகானக. ஹம்சாவே, உங்களுடைய பேருக்கு பதிலாக அந்த காபிர்கள் வந்து 70 பேர்த்த கொலை செஞ்சுட்டு வந்துதான் உங்களோட ஜனாதாவை அடக்கம் செய்ய வேண்டு ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல கோபம் சத்தியம் செய்யலாம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் இந்த சத்தியத்தை விரும்பல. உடனே குர்ஆனுடைய ஆயத்தை இறங்குது, வஇன் ஆக்கபுதும் ஃபஆக்கிபூ பிமிஸ்லி மா உக்கிபுதும் பி வலஇன் ஸபர்தும் லஹுவ கைருல் லிஸ்ஸாபிரீன். நபி, நீங்க நபியாக இருக்கீர்கள், உங்களை படைக்கலன்னு சொன்னா இந்த முழு உலகத்தையும் நாங்க படைக்காம இருந்திருக்கிறோம், ஆனா பழிக்கு பழி வாங்குற என்ற விஷயத்துல ஓருக்கும் எல்லை மீறி பழிக்கு பழி வாங்குறோம். உங்கள் ஒரு மனிதர் தான் கொலை செய்யப்பட்டிருக்கின்றாரா? அந்த காபிர்களிடமும் ஒரே ஒரு மனிதரை கொலை செய்யறது தான் உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது. நீங்க பொறுமையாக இருப்பீங்கன்னு சொன்னா அந்த பொறுமையாளர்கள் கூடிய நட்கூடிய நபியே, நீங்க கியாமத்துல சத்தியமாக பெற்றுக்கொள்வீங்க. அது ஒரு ஆளுடைய ஆயத்து இறந்தது. உடனே ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செஞ்ச சத்திய சாப்பிடியே வாபஸ் எடுத்துக்கொள். எனவே பழிக்கு பழி வாங்குற என்ற விஷயத்துல யாரும் யாருக்குமே எல்லை மீறி பழிக்கு பழி வாங்க. இஸ்லாத்துல எனக்கு தெரியும் சில விஷயங்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கை சந்தோஷமாக போக வேண்டும், எந்த பிரச்சனையும் இல்லாம மனிதர்களுக்குள்ளால அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை கழிய வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்துல சில விஷயங்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம்னு சொன்னா, பல ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தின் மூலமாக இணைகிறாங்க, அவர்களுக்குள்ளால சந்தோஷமான வாழ்க்கை இல்ல, நிம்மதியான வாழ்க்கை இல்ல, பல காலம் பின்னால் ஒரு காலம் போனாலும் ரெண்டு பேத்துக்கும் மத்தியில ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உருவாகாது என்று சொல்லி ரெண்டு பேத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக வேண்டி தலாக் என்ற முடிவுக்கு வராங்க. இஸ்லாம் தலாக் சொல்றதுக்கு, ஒரு ஆண் ஒரு பெண்ண தலாக் சொல்றதுக்கு முழு அனுமதியை கொடுத்திருக்கின்றது. இருந்தாலும் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அபுதுல் ஹலால் இலல்லாஹி அஸ்ஸலாம், ஹலாலாக்கப்பட்ட விஷயங்கள்ல அல்லாஹ்வே கோபம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும்னு சொன்னா அதுதான் தலாக் சொன்னா. இஸ்லாம் அனுமதியை தந்திருக்கின்றது. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வே கோபம் ஊட்டக்கூடிய விஷயம் தலாக். அதே போல ஒரு விஷயம் தான் ஹிஜாபும், பழிக்கு பழி வாங்குறதுக்கு இஸ்லாம் முழு அனுமதியை தந்திருக்கின்றது. இருந்தாலும் இஸ்லாம் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறது, பழிக்கு பழி வாங்குறதுக்கு நாம் உங்களுக்கு அனுமதியை தந்திருக்கின்றோம், மன்னிச்சு தவறுகளை மறந்து விட்டு கொடுத்து வாழுங்க என்பதுதான் இஸ்லாம் எங்களிடத்துல எதிர்பார்க்க. எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமாக்களாக இருக்கேனும், அவர்களுக்கு பின்னால வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் எங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வழிமுறையா வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். இதுதான் நாம படிக்க வேண்டிய பாடமாக இருந்து கொண்டிருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சூரத்து யூசுஃப்னு சொல்லி ஒரு சூராவை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 12-13 பக்கங்களுக்கு ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை பேசியிருக்கேன். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 திருமணங்களை முடிச்சிருந்தாங்க. முதலாவது மனைவிக்கு 10 குழந்தைகள், இரண்டாவது மனைவிக்கு 2 குழந்தைகள், யூசுப் பின்யாம். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயற்கையிலே ரொம்ப அழகானவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய சிறு வயதிலே அவர்கள் பெரிய வயது அடைந்ததற்கு பின்னால ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்க போகின்றார்கள் என்ற அந்த அடையாளங்கள் என்ற அந்த அறிகுறிகள் அவர்களுடைய முகத்தில தென்பட ஆரம்பித்தது. அதனால ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களோட ரொம்ப இரக்கமாக அவர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தார். இது அந்த அவர்களுடைய 10 சகோதரர்களுக்கும் பிடிக்கல. உடனால் ஒரு நாள் விளையாட கூட்டிக் கொண்டு போறதாக போய் சொல்லி ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு பால் அடைஞ்ச கிணத்துல தள்ளிட்டு வந்து ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட யூசுப் ஓனாய் பிடிச்சுக்கிட்டு போனதாக போய் சொல்லிடுறாங்க. அந்த வழியாக மிசர்ல இருந்து வரக்கூடிய ஒரு வியாபார கூட்டம் வராங்க, வந்து தண்ணீர் எடுக்கிறதுக்காக வேண்டி அவர்களுடைய வாளியை கிணத்துக்குள்ள விட்டு வெளியில் எடுத்து பாக்குறாங்க, தண்ணீர் வரல. ஒரு அழகான குழந்தை, ஒரு சின்ன அழகான குழந்தை வந்திருக்கின்றது. அந்த குழந்தையுடைய பெருமதி தெரியாது. இவர் பெரிய வயதானதுக்கு பின்னால ஒரு நபியாக மாறுவார் என்ற விஷயம் அந்த வியாபார கூட்டத்துக்கு தெரியாது. எனவே மிசர்ல இருக்கக்கூடிய அரசருக்கு சில அற்ப சொற்ப காசுகளுக்காக வேண்டி அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுறான். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மிஸ்ருடைய மாளிகையில அப்படியே வளர்ந்து வராங்க. பருவ வயது அடைந்ததற்கு பின்னால செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததாக பழி சுமத்தப்பட்டு ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில அடைக்கப்படுறாங்க. பல வருடங்களுக்கு பின்னால ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்யாதவர், நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னால சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த மொத்த மிஸ்ருடைய பொருளாளராக ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அதே சந்தர்ப்பத்துல ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 10 சகோதரர்களும் மிஸ்ர அன்மித்த தன்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு நகரத்துல வாழ்ந்து வராங்க. பஞ்சம் வாட்டுது, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்ல. ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவருடைய அந்த 10 மகன்மாரையும் அனுப்பி வைக்கிறாங்க மிஸ்ருடைய அரசரிடத்துல போயிட்டு ஏதாவது சாப்பிடுறதுக்கு சாப்பாடு சாமான்கள் எடுத்துக்கணும். அந்த 10 பேரும் மிஸ்ருடைய கோட்டைக்குள்ளால நுழையிற நேரத்திலே அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு விஷயம் இறங்கிருச்சு. என்னைய சிறிய வயதுல கொலை செய்ய முயற்சி செய்த, என்னைய அந்த பால் அறிந்த கிணத்துல தள்ளிட்டு தனிமையில விட்டுட்டு போன என்னுடைய 10 சகோதரர்கள் தான் வாராங்க அந்த விஷயம் அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கிருச்சு. ஆனா அந்த 10 பேருக்கும் இவங்க யாருன்றது தெரியாது. கொஞ்ச நேரம் ரெண்டு பேருக்கும் மத்தியில பேச்சுவார்த்தை நடக்குது. இப்ப அதுல இருந்து ஒரு சகோதரர் பார்த்து கேட்கிறார், ஆந்த யூசுப், நீங்களா யூசுப்? ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓ நான் தான் யூசுப் என்று சொல்றாங்க. அந்த 10 சகோதரர்களும் பயந்து பின்னால போறாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய அந்த 10 சகோதரர்களையும் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் உங்களை யாரையுமே பழிக்கு பழி வாங்கப்பட மாட்டாது, உங்களை எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுட்டேன். அவர்களை சிறிய வயதுல கொலை செய்ய முயற்சி செய்த அவர்களுடைய 10 சகோதரர்களையும் ஒரே ஒரு நிமிடத்துல ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிப்பு கொடுத்து விட்டு. கண்ணியத்துக்குரிய பெரிய அக்னே சகோதரர்களே, பெரிய ஆள் பலம் இருக்குது, ஆயுத பலம் இருக்குது, பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாங்க. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு ஓடலை போட்டா போதும், அவர்களுடைய அந்த 10 சகோதரர்களையும் பிடித்து சிறையில் அடைக்கிறதுக்கு பல ஊழியர்கள் தயாராக இருக்கிறாங்க. இருந்தாலும் அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எங்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு போவல்ல, மனிதன் தவறு செய்யக்கூடியவன், எனவே மனிதர்களால் நடக்கக்கூடிய தவறுகளை தப்புகளை மன்னிச்சு மறந்து இந்த உலகத்தில் வாழுங்க, அதுதான் எதிர்பார்க்கும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய அருமையான மகள் தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்துக்குரிய மனைவி. ஒரு போருக்காக வேண்டி போன நேரத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு மாலை காணாம போயிட்டது. அவர்கள் அந்த மாலையை தேடுற பணியில ஈடுபட்டுறாங்க. போருக்கு போன அந்த போருடைய தளபதி போர்ல இருந்து எல்லா மனிதர்களையும் அப்படியே ஒன்று சேர்த்து கொண்டு போர்ல இருந்து திரும்பி வாரத்துக்கு தயாராகிறாரு. இருந்தாலும் இவருக்கு ஒரு சந்தேகம், போர்ல யாராவது விடுபட்டு இருப்பாங்களா அல்லது ஏதாவது பொருட்கள் விடுபட்டு இருக்குமா என்று பார்த்துட்டு வாரதுக்காக வேண்டி அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சஃப்வான் முஅக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய அந்த விடயத்துக்காக அனுப்பி வைக்கிறான். யாரையுமே காண்றதுக்கு இல்ல, தூரத்துல பார்த்தா ஒரு கருப்பு நிற ஆடை அணிஞ்சு யாரோ ஒரு மனிதர் இருக்கிறத போல இருக்கு. கிட்ட போயிட்டு பார்த்தா ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபிமார்களுடைய மனைவிமார் எல்லாம் உம்மஹாத்துல் முஃமினீன். அந்த நபிமார்கள் அவர்களை வச்சுட்டு மரணிச்சிட்டாலோ, அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த பெண்களை தலா கொடுத்துட்டாலோ, திரும்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதருக்கும் அவர்களை திருமணம் முடிக்க முடியாது. அப்படி திருமணம் முடிக்கிறது ஹராமாக்கப்பட்ட பெண்கள். ஷரியாத்துக்கு உட்பட்ட முறையில மஹரத்தை பேணி அதற்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனாவில கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. ஆனா முழு மதீனாவிலையும் மத்தியில தகாத பல விஷயங்கள் நடந்துட்டதாக முழு மதீனாவிலையும் கதை வேற மாதிரி பரவி. இந்த கதையை பரப்பினவங்கல்ல முக்கியமான 3 பேர் இருந்தாங்க. முதலாவது அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல், முனாஃபிக்களுடைய தலைவர். இரண்டாவது ஹம்னா பின்தி ஜஹஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. மூணாவது மிஸ்தா இப்னு உசாதா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்ரு சஹாப். இந்த மிஸ்தா இப்னு உசாதா என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி இருக்கிறாரு. இவரை பத்தி கிதாபுகள் எழுதுறாங்க. இந்த அளவுக்கு சொன்னா இவர் ஒரு ஏழை சஹாபி, ஒரு ஃபகீர் சஹாபி. இவருடைய அன்றாட வருமானத்தால இவருடைய தேவையோ அல்லது இவருடைய குடும்பத்துடைய தேவையோ முழுமையான முறையில பூர்த்தி செய்து கொள்ள இயலாத ஒரு சஹாபி. அதிலேயும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாமித மகன் தான் இந்த மிஸ்தா இப்னு உசாதா. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மச்சான் முறை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஒரு பக்கத்துல கோபம், இன்னொரு பக்கத்துல கவலை. ஏந்த சோகத்தை தின்று வளர்ந்த இந்த மிஸ்தா இப்னு உசாதா, ஏந்த செலவினத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய இந்த மிஸ்தா இப்னு உசாதா, என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கக்கூடிய இந்த மிஸ்தா இப்னு உசாதா, ஏந்த மகளிர் விஷயத்திலே இவ்வளவு பாரதூரமான ஒரு இத்திக்கத்தை கட்டிட்டார் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்து சத்தியம் செய்றாங்க. இதற்கு பின்னால இந்த மிஸ்தா இப்னு உசாதாவுக்கு என்னுடைய எந்த செலவினமும் கிடையாது, என்னுடைய செலவினத்தை நான் ஹராமாக்கிட்டேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு கோபத்துல சத்தியம் செய்றாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இந்த சத்தியத்தை ரப்பு விரும்பல்ல. உடனே குர்ஆனுடைய ஆயத்து இறங்குது, வலா யஸ்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸாதி யுது உலுல் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ ஸபீலில்லாஹ் வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்புன அன் யஃஃபிரல்லாஹு லகும். உங்கள சில வசதி படைத்தவங்க, சில ஏழைகளை மிஸ்கீன்களை உங்களுடைய செலவினத்துக்கு கீழாக வைத்திருக்க கூடியவங்க, அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்காக வேண்டி, அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்காக வேண்டி அவர்களுடைய செலவினத்தை இல்லாமலாக்குறது, அவர்களை அவர்களுடைய குடும்பத்திலிருந்து ஒதுக்கிறது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அலா துஷ்ரிகூன ஐயன் ஃபிரல்லாஹு லகும், உங்கள பாவங்களை ரப்பு மன்னிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையாண்டு குர்ஆனுடைய ஆயத்து இறங்குது. அதுல அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு தான் செஞ்ச சத்தியத்தை வாபஸ் எடுத்து கொண்டு திரும்ப சத்தியம் செய்தாங்க. இந்த மிஸ்தஹிபுல் உஸாதா உயிரோடு இருக்கும் வரைக்கும், அல்லது இந்த மண்ணுக்கு மேலால் இந்த அபூபக்கருடைய உயிர் இருக்கும் வரைக்கும், இந்த மிஸ்தஹிபுல் உஸாதாவுடைய முழு செலவினத்தையும் நான் பொறுப்பெடுக்கிறேன். அதுல அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு பொறுப்பெடுக்கிறாங்க. கிதாபுகள்ல எந்த அளவுக்கு எழுதி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அதுல அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மௌத் வரைக்கும் அந்த மிஸ்தஹிபுல் உஸாதா அவருடைய குடும்பத்துடைய முழு செலவினத்தையும் பொறுப்பெடுத்து செஞ்சு வந்தது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, எப்படியாப்பட்ட ஒரு நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, நாங்க எங்களை வச்சு யோசிச்சு பார்ப்போமே. ஏன் செலவினத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், நான் செலவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஏன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஏன் மகளுடைய விஷயத்துல பெரிய ஒரு இத்துக்கட்டை கட்டிடுவார்னு சொன்னா, நான் நினைங்க சொன்னா, இன்னைக்கு அவரை வெட்டி போட்டுட்டு சிறைச்சாலைக்கு போயிட்டு பல கர்த்தங்கள் சிறை கம்பி எண்ணிட்டு வர்றதுக்கும் தயங்கமாட்டேன். ஏன் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆவேசமும் கோபம் வரும். அப்படிதான் மனிதன் என்று சொன்னா, அல்லாஹ் அப்படியாப்பட்ட ஒரு இயல்போடுதான் மனிதனை படைத்திருக்கின்றான். கோபம் வரத்தான் செய்யும், ஆவேசம் வரத்தான் செய்யும். இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு இந்த எதிர்பார்க்கிறது, மன்னிச்சு விட்டு விடுங்க, மனிதர்களை நான் அந்த சுபாவத்தோடு தான் படைத்திருக்கேன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோதரே, அதனால நான் ஆரம்பத்துல சொன்னதை போல மனிதன் அந்த சுபாவத்தோடு தான் படைத்திருக்கின்றான், படைக்கப்பட்டிருக்கின்றோம். மனிதனால தவறுகள் நடக்கிறன்றி, தப்புகள் நடக்கிறன்றி, அது ஒரு சகஜமான விஷயம். எனவே எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எங்களோட சொந்த வாப்பாவால, எங்களோட சொந்த உமாவால, எங்களோட பெற்றோர்களால, எங்களோட மகன்மார்களால, எங்களோட பிள்ளைகளால, எங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களால, எங்களோட பிசினஸ்ல பார்ட்னராக இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்களால, எங்களோட மகல்லாவில் இருக்கக்கூடிய எங்களோட ஒற்ற உறவினர்களால, எங்களுக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன தப்புகளை, சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு 10 வருடம் பேசுறது இல்ல, 15 வருடம் பேசுறது இல்ல, ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய கணவரும் மனைவியும் 10 வருடம் 15 வருடம் பேசாம ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தற்சியம் எல்லாம் எங்களுடைய இந்த மஹல்லாவில, இந்த இலங்கை நாட்டில் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய விஷயம் பெரியார்களே சகோதரர்களே, இது இஸ்லாம் எங்களிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. இஸ்லாம் எங்களுக்கு வற்புறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மனிதன் சொன்னா அப்படிதான், தவறுகள் நடக்கத்தான் செய்யும், தப்புகள் நடக்கத்தான் செய்யும், தவறுகளை தப்புகளை விட்டு கொடுத்து மறந்து மன்னித்து அப்படியாப்பட்ட ஒரு சுபாவத்தோடு இந்த உலகத்துல வாழ்க்கையை கழிங்கன்றத இஸ்லாம் எங்களிடத்துல இருந்து திரும்ப திரும்ப எங்களுக்கு இஸ்லாம் வற்புறுத்தி கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் ரபியுனில் மாதம், ரபியுனில் அவ்வல் மாதம் முடியக்கூடிய அந்த கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த உலகத்துக்கு சிறந்த ஒரு உதாரண புருஷர் வேறு யாருமே இல்லை, சிறந்த ஒரு வழிகாட்டு வேறு யாருமே இல்லை. அந்த நபியவங்க தான் எங்களுக்குரிய ஒரு முன்மாதிரி, இஸ்லாமியர்களுக்குரிய ஒரு முன்மாதிரின்னு சொன்னா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபியுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலே அதுல எங்களுக்கு படிப்பினை தரக்கூடிய பல சம்பவங்கள் இருக்கின்றது. அவர்கள் பிறந்தது மக்காவுல, அவர்களுடைய அதிகமான காலம் கிட்டத்தட்ட 53 வயது வரைக்கும் வாழ்ந்தது மக்காவுல. நபி அவர்களுடைய 40 வயது வரைக்கும் அந்த மக்கத்து முஷ்ரிகீன்களுக்கு மத்தியில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் அல் அமீர், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், உண்மையாளர். 40வது வயதுல நுபுவத் கிடைக்குது. அல்லாஹுவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த நாவுகள் அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், உண்மையாளர் அழைத்ததோ அதே நாவுகள் ஜாஹில், மடையன், மஜ்னூன் பைத்தியக்காரன் நஊது பில்லாஹி மின்னா என்ற வார்த்தைகளால அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. நபி அவர்களுக்கும் அவர்களோட ஈமான் கொண்டிருந்த அந்த கொஞ்ச சஹாபாக்களுக்கும் பல பக்கங்கள்ல இருந்து இன்னல்களும் துன்பங்களும் வர ஆரம்பிக்கின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல தொழுது கொண்டிருப்பாங்க. அவர்கள் சுஜூதில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அழுகிய ஒட்டக உடல்கள் கொண்டு வந்து ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கழுத்துக்கு மேலால போடப்படும். நபியே உம்மா சுஜூதுல இருந்து தலையை உயர்த்தி கொள்ளையிலான சதமாறுவாங்க. அவர்களுடைய அன்புக்குரிய மகள் ஹஜரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அந்த குடல்களை எடுத்து விட்டதற்கு பின்னாலதான் நபியே உம்மா சுஜூதுல இருந்து தலையை மேலே உயர்த்துவாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான நோவினைகள் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நபி அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டிருந்த கொஞ்ச சஹாபாக்களையும் 3 வருடங்களுக்கும் மேலால ஷுஹ்பே அபி தாலிப் என்ற பள்ளத்தாக்கில போட்டு அந்த முஷ்ரிக்கீன்கள் அடைத்து வைக்கிறாங்க. அவர்களோட யாருக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வைக்க முடியாது. அவர்களோட யாருக்கும் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் செய்ய முடியாது. அவர்களோட யாராவது கொடுக்கல் வாங்கல் செய்வாங்கன்னு சொன்னா அவர்களையும் அந்த பள்ளத்தாக்கில போட்டு அப்படியே அடைத்து விடுவாங்க. ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் எல்லா விதத்திலையும் உடந்தையாக இருந்த எல்லா பணிவிடைகளையும் செய்து வந்த குர்ஆன மனநமித்து அதை கடைசி வரைக்கும் பாதுகாத்து வந்த 70க்கும் மேற்பட்ட ஹாஃபில்கள் ஒரே நேரத்தில் மௌனா என்ற இடத்துல விளக்கு வெட்டி அப்படியே குழி தோண்டி புதைக்கப்பட்டார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்கள், இப்படியாப்பட்ட பல நோவினைகள் மக்காவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோட ஈமான் கொண்டிருந்த சஹாபாக்களும் வந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ஓடர் வருது, நபியே இந்த மக்கா இஸ்லாம் பரவுறதுக்கு தகுதியானவர் நடக்குது, எனவே நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போங்க நபியே என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்றது. ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த மதீனாவில் உள்ள மக்களுடைய வரவேற்பை நபி அவங்களை பெரிய ஆரவாரங்களோடு நபி அவர்களோட வரவேற்கிறாங்க. அந்த மதீனாவில் இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பிக்கின்றது. இஸ்லாத்துக்குள்ளால வேகமாக மனிதர்கள் வர ஆரம்பிக்கின்றாங்க. ஹிஜ்ரி 8ல பெரிய ஒரு கூட்டத்தோட சஹாபாக்கள் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கூட்டத்தோட ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையெடுத்து வராங்க மதீனாவில இருந்து மக்காவை கைப்பற்றதுக்காக வேண்டி. ஃபத்ஹ் மக்காவுடைய சந்தர்ப்பம், ஹரத்துடைய அந்த எல்லைக்குள்ளால நுழைந்தா ஹரத்துக்குள்ளால கிட்டத்தட்ட 360க்கும் மேற்பட்ட சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு குர்ஆனுடைய 2 ஆயத்துகள் வகுல் ஜாஅல் ஹக்கு வஸஹகல் பாத்தில் வகுல் ஜாஅல் ஹக்கு வமா யுப்திஉல் பாத்தில் வமா யுஈத் என்ற இந்த 2 குர்ஆனுடைய ஆயத்துகளையும் ஓதி ஓதி அந்த மக்காவில் இருக்கக்கூடிய 360 சிலைகளையும் உடைச்சிட்டு கஅபாவுடைய பின் வாசல் வழியாக வந்து அந்த காஃபிர்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. காஃபிர்கள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வயது முதிர்ந்தவங்க எல்லா காஃபிர்களும் நபி அவர்களுக்கு முன்னால தலை குனிந்திருந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் காரணம், இப்ப அவர்களுடைய பலம் குன்றி போயிட்டது. முஸ்லிம்களுடைய சஹாபாக்களுடைய சஹாபாக்களுக்கு பெரிய பலம் வந்துருச்சு. அந்த பெரிய ஒரு படையெடுத்து வந்திருக்கிறாங்க மக்காவை கைப்பற்றதுக்காக. அந்த காபிர்களை அந்த காபிர்கள் ஒரு பக்கத்தில் இருக்க சஹாபாக்கள் இருக்கக்கூடிய பெரும் பெரும் வீரர்கள் அதர உமர் ஹஜரத் அலி ஹஜரத் ஹாலித் இப்னு வலீத் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் போன்ற பெரும் பெரும் வீரர்கள் எல்லாம் இன்னொரு பக்கத்துல பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு வார்த்தைக்காக நபி அவங்க வெட்டுங்கன்னு சொன்னா போதும் அந்த மொத்த காபிர்களுடைய தலையும் மக்காவுடைய மைதானத்தில் விழும். ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை அந்த சஹாபாக்களுக்கு முன்னிலையில அந்த காஃபிர்களை பார்த்து கேட்கிறாங்க, நான் இப்ப உங்களோட எந்த முறையில நடந்து கொள்ள போறேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த காஃபிர்கள் இருந்த சில வயது முதிர்ந்தவங்க முன்னால வாரா, யா ரசூலல்லாஹ், நீங்களை தண்டித்தாலும் அந்த தண்டனைக்கு நாம தகுதி ஆரம்பிக்கலாம். ஏன், நீங்க மக்காவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த 13 வருட காலங்களும் நாங்க உங்களுக்கு அவ்வளவு இன்னல்களையும் துன்பங்களையும் தந்திருக்கிறோம். யார சூழல்வா, நீங்க மன்னிச்சு விட்டுட்டாலும் உங்களோட மன்னிப்பு ஒன்றும் புதுசு இல்ல. அது நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காஃபிர்களுடைய பேச்சை கேட்டுட்டு சொல்றாங்க, நான் உங்களோட இப்ப எப்படி நடந்து கொள்ள போறேன், நான் உங்களை பார்த்து என்ன சொல்ல போறேன். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அந்த 10 சகோதரர்களையும் பார்த்து என்ன வார்த்தை சொன்னாங்களோ அதே வார்த்தையை நானும் உங்களை பார்த்து சொல்றேன். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் உங்களை யாரையுமே பழிக்கு பழி வாங்கப்பட மாட்டாது, உங்களை எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுட்டேன் சொல்லி அந்த மக்காவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவ்வளவு இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்து அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய முயற்சி செய்த அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கும் நபி அவங்க பொது மன்னிப்பு வழங்குறாங்க. இது ஹபு பாந்து முத்துலகா அல்யோ, நீங்க எல்லாம் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டவர்களை போல உங்களை யாரையுமே யாருக்குமே அநியாயம் செய்ய முடியாது, உங்களை எல்லாத்தையும் நிரபராதிகளை போல உங்களை எல்லாத்தையும் நாங்கள் விடுவிச்சிட்டோம் சொல்லி நபி அவங்க அந்த மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா காபிர்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்குறது. சில சில காபிர்கள் சில இடங்களில் போயிட்டு ஒளிஞ்சு கொண்டாங்க. அபூ சுஃபியான் ஒரு மனிதருடைய வீட்டுல போயிட்டு ஒளிந்து கொண்டாரு. ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியான ஒரு சஹாபி அனுப்பி வச்சு கூப்பிட்டு அவருக்கும் மன்னிப்பு வழங்குறாங்க. அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா அதற்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அந்த நெஞ்ச இரண்டாக பிளந்து உள்ளால் இருக்கக்கூடிய ஈரல தப்பி துப்பின பெண்மணி, அவளுக்கும் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபத்ஹு மக்காவுடைய சந்தர்ப்பத்தில் மன்னிப்பு கொடுக்கிறான். அவருக்கும் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபத்ஹு மக்காவுடைய சந்தர்ப்பத்தில் கூப்பிட்டு மன்னிப்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அதாவது இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நபி அவர்களாக இருக்கிறோம். அவர்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறோம். இதுதான் நாங்களும் படிக்க வேண்டிய பாடமாக இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துல மனிதர்களை தப்பு செய்யக்கூடியவர்களாக தவறு செய்யக்கூடியவர்களாக தான் படைத்திருக்கின்றார். மனிதன் என்று சொன்னா தப்புகள் நடக்கும், மனிதன் சொன்னா மறதிகள் நடக்கும். இருந்தாலும் எங்களால நாங்க என்ன செய்ய முடியும் சொன்னா, எங்களோட உற்ற நண்பர்களால எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எங்களோட சகோதரர்களால நடந்திருக்கக்கூடிய தப்புகளை தவறுகளை விட்டுட்டு அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அவர்களுடைய தவறுகளை மறந்து வாழ்றது தான் இஸ்லாம் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்குது. ஆனா இன்றைக்கு முழுக்க முழுக்க எங்களோட வாழ்க்கையில இல்லாத ஒரு விஷயம் அதுதான். விட்டு கொடுக்கறதுக்கு தயார் இல்ல, மன்னிக்கிறதுக்கு தயார் இல்ல. ஏன் காரணம், எங்களுடைய அந்தஸ்து எங்களுடைய மன்னிப்புக்கு தடையா இருக்குது, எங்களோட கல்வி எங்களோட மன்னிப்புக்கு தடையா இருக்குது, எங்களோட வயது என்னை விட கீழே அந்தஸ்து இருக்கக்கூடியவர், என்னை விட வயதுல கீழே இருக்கக்கூடியவர், இவர் எனக்கு ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டாரு, இவரை நான் மன்னிக்கிறதா. இப்படி எங்களோட அந்தஸ்தும் எங்களுடைய பணமும் எங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கு, மன்னிக்கிறதுக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த நிலைமை முஸ்லிம்களுக்குள்ளால உருவாகி இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்தினாலதான் எங்களுடைய இந்த இலங்கை நாட்டுல முஸ்லிம்களாகிய எங்களால இன்னைக்கு எந்த ஒன்றையும் சாதிக்க முடியாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல இந்த இலங்கை நாட்டில குர்ஆன மனநமிக்க ஹாபில்கள் இல்ல, மார்க்க விடயங்களை அறிந்த உலமாக்கள் இல்ல, காரிமார் முஃப்திமார் இல்ல, பெரிய படித்த மட்டத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்மார் புரோக்டர்மார் டாக்டர்ஸ்மார்ன்றது முஸ்லிம்கள்ல ஆக குறைவான பேர் தான் இருந்தாங்க. ஆனா அல்ஹம்துலில்லா, சும்மா அல்ஹம்துலில்லா, இன்றைக்கு எங்களோட இலங்கை நாட்டை எடுத்து பாருங்க, ஒவ்வொரு வீட்லையும் குர்ஆன மரணமிடக்கூடிய குர்ஆன மனநமிட்டு முடித்த ஹாபில்கள் ஒவ்வொரு ஊர்லயும் மார்க்க விடயங்களை தெளிவான முறையில் அறிந்து அதை மக்களுக்கு தெளிவான முறையில் சொல்லக்கூடிய உலமாக்கள் காரிமார் முஃப்திமார் டாக்டர்ஸ்மார் புரோஃபஸர்மார் எங்களுடைய இஸ்லாமியர்கள் இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டதற்கு பின்னாலேயும் இன்னும் முஸ்லிம்களாக எங்களால இந்த இலங்கை நாட்டுல எந்த ஒன்றையும் சாதிக்க முடியாத நிலைமை உருவாக இருக்கின்றதுன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகளும் பிரச்சனைகளும் தான். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்கேலும், எங்களுக்கு மத்தியில கொள்கை வேறுபாடுகள் இருக்கேலும், யார் எந்த கருத்துல வேணுமானாலும் இருந்து போகட்டும், யார் எந்த கொள்கையில வேணுமானாலும் இருந்து போகட்டும், எந்த கொள்கையில் இருக்கக்கூடியவரும் எந்த கருத்துல இருக்கக்கூடியவரும் சொல்லி இருக்கக்கூடிய ஒரே கலிமா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஏன் இந்த கலிமாவுக்கு கீழே நாங்க இதை கொண்டு சேரக்கூடாது? கண்ணியத்துக்குரிய பெரியார்களை சோதல்லே, இப்படி இந்த கலிமாவை மட்டும் மையமாக வைத்து முஸ்லிம்களாகிய நாங்க ஒன்று சேருவோம் சொன்னா, எங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காபிர்கள், எங்களுக்கு எதிராக சதி சின்னங்களை தீட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காபிர்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய பெரிய அடியாக இருக்கின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா இன்றைக்கு நாங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயார் இல்ல, மன்னிக்கிறதுக்கு தயார் இல்ல, எங்களுக்கு இருக்க எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகளை பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்றதுக்கு தயார் இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோதரில், அதனால இன்றைக்கு ஜும்மாவில இருந்து வெளியில கால் எடுத்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தரும் மனசுல ஒரு உறுதி எடுங்க, எல்லாரும் கண்டிப்பாக எடுங்க, நான் இந்த ஜும்மாவை முடிச்சுட்டு வெளியில போனதுக்கு பின்னால எனக்கு யாரோட எல்லாம் மனக்கசப்பு இருக்கின்றதோ, யாரோட எல்லாம் நான் பேசாம இருக்கின்றேனோ, யாரோட எல்லாம் நான் பிரிந்து இருக்கின்றனோ, குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோட எல்லாம் எனக்கு மனஸ்தாபங்கள் இருக்கின்றதோ, அவர்களோட சலாம் சொல்லி பேசுவேன்ற ஒரு உறுதிய நான் ஒவ்வொருத்தரும் எடுப்போம் சொன்னா, இது எங்களுடைய ஒரு ஆரம்பமாக இருக்கும். இந்த இலங்கை நாட்டில் முஸ்லிம்களாகிய நாங்க சாதிக்கிறதுக்குரிய ஒரு ஆரம்பமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோதரில், எனவே எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை கொண்டு வருவோம், மன்னிக்க கூடிய விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மையோடு எங்களோட வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தந்தருவாராக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தந்தருவாயாக, எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்து தந்தருவாயாக, எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து தந்தருவாயாக, யா அல்லாஹ், எங்களுடைய சகோதர சகோதரர்களுடைய பாவங்களை மன்னித்து தந்தருவாயாக. யா அல்லாஹ், பாவம் செய்த பாவிகள் யா அல்லாஹ், பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம், பாவம் செய்யறதுனா இன்பமாக இருக்குது, நன்மை செய்யறதுனா கசப்பாக இருக்குது, பாவத்தில் கசப்ப வெறுப்ப தந்திரியா, நன்மையில இன்பத்தை ஆர்வத்தை தந்திரியா, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உன்னிடத்துல பௌபா நசீபான கூட்டத்தில் சேர்த்துறியா, இந்த அல்லாஹ் வாக்கியில் எல்லாத்துல பாவங்களையும் மன்னிச்சிருயா, அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிளவுகளை தீர்த்து ஒரு ஒற்றுமையான சுமூகமான வாழ்க்கையை தந்திரியா, இந்த மசூதிய நிர்வாகிகளுடைய பாவங்களை மன்னிச்சிருயா, இந்த மசூதிக்காக வேண்டி யார் யாரெல்லாம் பாடுபடுகின்றார்களோ, இந்த மசூதிக்கு வரக்கூடிய உலமாக்களை, இந்த மசூதியில் இருக்கக்கூடிய உலமாக்களை, இந்த மசூதியில் சேவை செய்யக்கூடிய ஊழியர்களை யார் யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகிறார்களோ, யாவ்லா யார் யாரெல்லாம் பொருளாக அவர்களுடைய உடலால உதவிகளை செய்கிறார்களோ, யாவ்லா அவர்களுடைய வாழ்க்கையில பரக்க செஞ்சிருயா, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்துருயாவ்லா, உலகத்தில் தீரும் சிறப்புமாக வாழக்கூடிய உன்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய அடியார்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்களுக்கும் எங்களுக்கும் தந்திரி, இந்த உலகத்திலிருந்து பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த கலிமாவோட எங்களுடைய ரூஹலை கைப்பற்றது, கபருடைய வேதனையிலே தாக்கிறியா, எங்களை விட்டும் யார் யாரெல்லாம் பிரிந்து சென்றார்களோ, தாய் தந்தையர்கள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து சென்றுட்டார்கள், அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிருயா, அவர்களுடைய மண்ணறைகளை பொன்னறைகளை ஆக்கிறியா, சுவனத்திலிருந்து நறுமணங்கள் வீசக்கூடிய கபராக அவர்களுடைய கபர் ஆக்கிறியா, நாளைய கியாமத்தில் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கையால அந்த ஹவுதுல் கௌதர் என்ற நீர் தடாகத்திலிருந்து நீர் அருந்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்களுக்கும் எங்களுக்கும் தந்திரு ரப்பே, அந்த சிராஜ் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் எங்களுக்கும் தந்திரியா, எந்த கேள்வி கணக்கும் இல்லாம சுவனத்துடன் உழையக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் எங்களுக்கும் தந்திரியா, எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கிறியா, முஸ்லிம்களுடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்கிறியா, இந்த உலகத்தில் இந்த நாட்டில் முஸ்லிம் அளிக்கூடிய ஒரு செழிப்ப தந்திரியா, செழிப்பான முறையில் முஸ்லிம்கள் எந்த கஷ்டமும் இல்லாம எந்த பக்கத்திலிருந்தும் நோவினைகள் இல்லாம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய பாதுகாத்தருவாயாக.